சமயத்து மெய்பொருள் இயேசுவே, வேதங்கள் கூறிடும் கருப்பொருள் இயேசுவே, மெய்பொருள் இயேசுவே.
தேவனுடைய பாதத்தினருகே அமர்ந்து மரியாளைப் போல கர்த்தருடைய வார்த்தைகளை கவனிக்க காத்திருக்கும் உங்களுக்காக கர்த்தரை துதிக்கிறோம். இன்றைய வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம்.
பிரியமான வேதாராய்ச்சி நேயர்களே, இந்த நிகழ்ச்சிகளை சிலர் வீட்டிலே வானொலி பெட்டி அருகே உட்கார்ந்து கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். இன்னும் சிலர் சமையலறையிலே பணி செய்து கொண்டே கேட்கிறீர்கள். இன்னும் சிலர் உடற்பயிற்சிக்காக காலையிலேயே வெளியே நடந்து கொண்டும் கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். இன்னும் சிலர் எங்கோ வெளியே தூரத்திலிருந்து வரும் சத்தத்தை வீட்டிலே அமைதியோடு உட்கார்ந்து கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் எங்கே இருந்து கேட்டாலும் கர்த்தருடைய வார்த்தையை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும், கர்த்தருடைய சித்தத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற வாஞ்சியோடு கேட்பதனாலே கர்த்தர் உங்களோடு கூட இன்றும் பேசுவாராக, இன்றும் கர்த்தர் தமது சித்தத்தை உங்களுக்கு வெளிப்படுத்துவாராக. பிலிப்பியர் 3:2 பாருங்கள். நாய்களுக்கு எச்சரிக்கையாயிருங்கள், பொல்லாத வேலையாட்களுக்கு எச்சரிக்கையாயிருங்கள், சுண்ணத்துக்காரருக்கு எச்சரிக்கையாயிருங்கள். இது பொதுவாக வீடுகளுக்கு முன்னாலே காணப்படும் நாய்கள் ஜாக்கிரதை பலகை அல்ல. இப்பொழுது நாம் ஏசாயாவின் காலத்திற்கு கடந்து சென்று அந்நாட்களிலே ஏசாயா சொன்னதையும் சற்றே கவனிக்க வேண்டும். கள்ள தீர்க்க தரிசிகளை அவர் எப்படி எச்சரித்தார் என்பதை கவனியுங்கள். ஏசாயா 56:10. அவனுடைய காவற்காரர் எல்லாரும் ஒன்றும் அறியாத குருடர், அவர்கள் எல்லாரும் கொலைக்க மாட்டாத ஊமையான நாய்கள், தூக்க மயக்கமாய் புலம்புகிறவர்கள், படுத்துக் கொள்கிறவர்கள், நித்திரை பெரியர். வரப்போகிற அழிவை குறித்து எச்சரிப்பதற்கு பதிலாக தவறாக எல்லாம் சரியாயிருக்கிறது, எல்லாம் சரியாயிருக்கிறது என்று கூறினார்கள். வடக்கு ராஜ்யம் ஏற்கனவே சிறைப்பிடிப்பிற்குள்ளே சென்றுவிட்டது. இப்பொழுது தென் ராஜ்யத்தையும் தேவன் எச்சரிக்கிறார். ஆனால் கள்ள தீர்க்க தரிசிகளோ தவறான தீர்க்க தரிசனத்தை கூறுகிறார்கள். அவர்கள்தான் ஊமையான நாய்கள் என்கிறார். உண்மை எதுவோ அதை அவர்கள் கூறவில்லை. பிரியமானவர்களே, இன்றைக்கும் இப்படிப்பட்ட ஊழியக்காரர்களை குறித்தும் நாம் எச்சரிக்கையாயிருக்க வேண்டும். ஆசீர்வாத செய்திகள் பெருகியிருக்கும் காலங்களிலே இருக்கிறோம். பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்தீர்ப்பை குறித்தும் பேசுகிற ஊழியர் குறைவாயிருக்கிறார்கள். செல்வந்தரான ஒருவர் ஒரு திருச்சபையிலே தனக்கு எந்த ஆறுதலும் கிடைக்கவில்லை, எனக்கு இங்கே ஆசீர்வாதமான செய்திகள் கிடைக்கவில்லை என்று சொல்லி திருச்சபையை மாற்றிக்கொண்டாராம். உண்மையிலேயே அவருடைய வாழ்க்கையை பார்க்கும்பொழுது அவருக்கு ஆறுதல் செய்திகள் அல்ல, எச்சரிப்பின் செய்திகளே அதிகம் தேவையானதாயிருந்தன. ஆனால் அதை கொடுத்துக் கொண்டிருந்த திருச்சபையிலே தொடர்ந்து தன்னை சுட்டிக்காட்டும் செய்திகளை ஏற்றுக்கொள்ள மனமற்றவராக அவர் என்ன செய்து கொண்டிருந்தாலும் அவரை தட்டிக் கொடுக்கும் செய்திகளை கேட்கவே விரும்பி மற்றொரு திருச்சபைக்கு கடந்து சென்றார். ஊழியர் ஒருவர் தனது சுகவீனத்தின் காரணமாக ஒரு வைத்தியரை பார்க்க சென்றார். சென்றது மட்டுமல்ல, என்னைப் போலவே பிரச்சனைகளில் இருந்த ஒருவர் இந்தெந்த மருந்துகளை உட்கொண்டார், அவர் சுகமாகிவிட்டார், நானும் அதே மருந்துகளை உட்கொள்ளலாமா என்று வைத்தியரிடத்திலே கேட்டார். வைத்தியர் அந்த ஊழியரை நன்றாக பரிசோதனை செய்துவிட்டு, உங்களுக்கு நான் அதே மருந்துகளை கொடுக்க முடியாது, ஏனென்றால் நீங்கள் மற்றொரு பிரச்சனையில் இருக்கிறீர்கள், இது உங்களுக்கு ஆறுதல் தரும் செய்தி அல்ல என்று சொல்லிவிட்டு உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்லப்போகிறேன். நான் அந்த உண்மையை உங்களுக்கு சொல்லவில்லை என்றால் என்மேல் உங்களுக்கு இருக்கும் நம்பிக்கை போய்விடும் என்று சொல்லி உங்களுக்கு புற்றுநோய் இருக்கிறது என்று கூறினார். அந்த நாள் முதல் அந்த ஊழியர் அந்த வைத்தியருக்கு மிக அதிகமாக நன்றி செலுத்தினார். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையை குறித்த உண்மையான நிலைமையை நாம் கேட்க விரும்ப வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே எந்தெந்த பகுதிகளை நாம் சரி செய்து கொள்ள வேண்டுமோ அந்த பகுதிகளை சரி செய்து கொள்ள முடியும். ஆடுகளுக்கு காவலாயிருக்கும் நாய்கள் தொடர்ந்து ஆபத்துகளை குறித்து எச்சரிக்கை செய்து கொண்டே இருக்கும். சிங்கமோ கரடியோ வரும்பொழுது அவைகளை விரட்டும் வண்ணம் குறைக்கக்கூடியது அந்த நாய்கள். ஆனால் கள்ள தீர்க்க தரிசிகள் எச்சரிப்பு கொடுக்கிறதில்லை. இன்றும் பலர் ஆறுதலான வார்த்தைகளுக்கு கீழேயே எப்பொழுதும் வாழ விரும்புகிறார்கள். தொடர்ந்து ஆறுதலான செய்தியையே கொடுத்துக் கொண்டிருக்கும் ஒரு மனிதன் கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கவில்லை என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். பொல்லாத வேலையாட்கள் எஜமானுடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றாதவர்கள், சுன்னத்துக்காரர்கள் என்று கூறும்பொழுது ரட்சிக்கப்படுவதற்கும் பரிசுத்தமாக்கப்படுவதற்கும் மோசேயின் பிரமாணங்களை கைக்கொள்ள விசுவாசிகளை கட்டாயப்படுத்துகிறவர்கள். நீங்கள் இந்தெந்த காரியங்களை செய்வீர்கள் என்றால் அல்லது இந்தெந்த காரியங்களை செய்யாமல் வாழ்வீர்கள் என்றால் நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று தவறான போதனை செய்கிறவர்கள். பிலிப்பியர் 3:3 பாருங்கள். ஏனெனில் மாம்சத்தின் மேல் நம்பிக்கையாயிராமல் ஆவியினாலே தேவனுக்கு ஆராதனை செய்து கிறிஸ்து இயேசுவுக்குள் மேன்மை பாராட்டுகிற நாமே விருத்த சேதனமுள்ளவர்கள். கலாத்தியர் 6:15 வாசிக்கிறேன். கிறிஸ்து இயேசுவுக்குள் விருத்த சேதனமும் ஒன்றுமில்லை, விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுமில்லை, புது சிருஷ்டியே காரியம். தேவன் வெளிப்பிரகாரமான விருத்த சேதனத்தை அல்ல, இருதயம் விருத்த சேதனம் பண்ணப்பட்டிருக்க வேண்டும் என்றே விரும்புகிறார். புதிய பிறப்பு, தேவனை குறித்த புதிய ஒரு எண்ணமே மிக முக்கியமானது. அதுதான் கிறிஸ்துவுக்குள் இருப்பது. மாம்சத்தின் மேல் நம்பிக்கையாய் இராமல் என்றால் பழைய சுவாபத்தின் மேலே நம்பிக்கை உள்ளவர்களாக அல்ல, கிறிஸ்துவின் மேல் முழு நம்பிக்கையையும் வைக்கிறவர்களாய் இருப்பதை குறிக்கிறது. ரட்சிப்பிற்காக சுய பலனையோ பழைய சுபாவத்தையோ நம்பினவர்களாக அல்ல, கிறிஸ்து நம்மிலே வாழ்வதை விரும்புவது. நியாயப்பிரமாணத்தின் மூலமாகத்தான் ரட்சிப்பு என்று சொல்கிறவர்கள் பவுலப்போஸ்தலனுடைய ஊழியத்திலே அவர் சென்ற இடங்களுக்கெல்லாம் சென்று, பவுலப்போஸ்தலனுக்கு எந்த யூத பின்னணியமும் இல்லை, நியாயப்பிரமாணம் எத்தனை முக்கியம் என்பதை அவர் அறியவில்லை, அவருடைய வாழ்க்கையிலே நியாயப்பிரமாணத்தின் எதிர்பார்ப்பிற்கு ஏற்ப அவரால் வாழ முடியாது என்பதனாலே அவர் இவ்வாறு உங்களுக்கு கூறியிருக்கிறார். எனவேதான் மாம்சத்தின் மேல் நம்பிக்கை வைக்கக்கூடாது என்று கூறினார் என்று பிரசங்கித்து வந்தார்கள். அதற்கு பதிலாகத்தான் தொடர்ந்து பவுல் சொல்லுகிறார். பாருங்கள், பிலிப்பியர் 3:4, மாம்சத்தின் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டுமானால் நானும் வைக்கலாம். வேறொருவன் மாம்சத்தின் மேல் நம்பிக்கையாயிருக்க நினைத்தால் நான் அதிகமாய் அப்படி செய்யலாம். ஏன் இவ்வாறு அவர் கூறுகிறார்? தொடர்ந்து ஒரு காலத்திலே தான் நம்பிக்கை வைத்திருந்த 7 காரியங்களை அவர் சொல்லப்போகிறார். சமய பழக்க வழக்கங்களினாலே ஒருவர் ரட்சிக்கப்பட முடியும் என்றால் அதிலே முதலாவது இருப்பவர் அப்போஸ்தலனாகிய பவுலாகத்தான் இருக்க வேண்டும். பாருங்கள் அவர் என்ன சொல்கிறார். பிலிப்பியர் 3:5-6, நான் 8 விருத்த சேதனம் அடைந்தவன், இஸ்ரவேல் வம்சத்தான், பென்யமீன் கோத்திரத்தான், எபிரேயரில் பிறந்த எபிரேயன், நியாயப்பிரமாணத்தின்படி பரிசேயன், பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்தினவன், நியாயப்பிரமாணத்துக்குரிய நீதியின்படி குற்றம் சாட்டப்படாதவன். கவனித்தீர்களா? 7 காரியங்களை குறிப்பிட்டு செல்கிறார். பிரியமானவர்களே, இன்றும் சிலர் சில காரியங்களை குறித்து பெருமை பாராட்டுகிறார்கள், ஆனால் அவைகளிலே எதுவுமே அவர்களை ரட்சிக்காது. பவுல் சொல்லும் முதல் காரியம், அவர் 8 விருத்த சேதனம் பெற்றவர். இவ்வாறு கூறுவதனாலே அவருக்கு தெய்வ பயமுள்ள பெற்றோர்கள் இருந்தார்கள் என்பது தெரிய வருகிறது. அது மட்டுமல்ல, அவர்கள் மோசேயின் பிரமாணத்தின்படி அவரை வளர்க்க தீர்மானித்திருந்தார்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவும் அப்படிப்பட்ட பெற்றோர்களாலேயே வளர்க்கப்பட்டவர், ஆலயத்திற்கு கொண்டுவரப்பட்டவர். 2, இஸ்ரவேல் வம்சத்தான் என்று சொல்கிறார். ஒருவேளை பவுலப்போஸ்தலனுக்கு பின்னாலே தவறாக போதித்தவர்கள் முழுமையான இஸ்ரவேலராக இல்லாமல் இருந்திருக்கலாம். அந்நாட்களிலே தேவாலயங்களிலே பவுலப்போஸ்தலனின் பின்னணியத்தை, அவர் எந்த சந்ததியைச் சேர்ந்தவர் என்பதை கண்டு அறிந்து கொள்ளக்கூடிய வசதி இருந்தது என்று சொல்லலாம். தான் எந்த குடும்பத்தைச் சேர்ந்தவன் என்பதை குறித்த சரியான அறிவு பெற்றவராய் இருந்தார். 3, அவர் பென்யமீன் கோத்திரத்தைச் சேர்ந்தவர் என்கிறார். அதாவது, சிறந்த குடும்பத்தை நான் சேர்ந்தவன் என்று சொல்வதைப் போல அவர் கூறுகிறார். யாக்கோபின் குமாரர்களிலேயே பென்யமீன் மிகவும் நேசிக்கப்பட்டவர். அவரது தாயைத்தான் யாக்கோபும் மிக அதிகமாய் நேசித்தார். ராகேல் மரிக்கும்பொழுது துக்கத்தின் மகன் என்று பெயரிட்டாள். ஆனால் யாக்கோபோ எனது வலதுகரத்தின் மகன் என்று அழைத்தார். இஸ்ரவேலின் முதல் அரசன் இந்த பென்யமீன் கோத்திரத்தைச் சேர்ந்தவன்தான். பவுலப்போஸ்தலனும் அதே பெயரை கொண்டவராகத்தான் இருந்தார். 4, எபிரேயரில் பிறந்த எபிரேயன். இவ்வாறு சொல்லும்பொழுது தான் ஒரு அதிகாரியாய் இருக்கிறேன் என்பதை குறிப்பிடுகிறார். ஆம் பிரியமானவர்களே, அந்நாட்களிலே சமய வட்டத்திலே அவர் பெரியவராகவே இருந்தார். 5, நியாயப்பிரமாணத்தின்படி தான் ஒரு பரிசேயர் என்று கூறுகிறார். பரிசேயர்கள் என்றால் இஸ்ரவேல் வம்சத்திலேயே சிறந்தவர்கள் என்பது. அவர்கள் சமயம் தொடர்பான ஒரு அரசியல் கூட்டமாயிருந்தார்கள். ராஜ்யத்தை ஸ்தாபிக்க வேண்டும் என்பதே அவர்களுடைய குறிக்கோள். இஸ்ரவேலர் சிறைப்பிடிக்கப்பட்ட பின்னர் உண்டான ஒரு கூட்டம் இது. அவர்கள் அடிப்படையாக சத்தியங்களை விசுவாசித்தவர்கள். வேத வசனங்களை அவர்கள் விசுவாசித்தார்கள். தேவ தூதர்களை அவர்கள் விசுவாசித்தார்கள். அற்புதங்களையும் அடையாளங்களையும் அவர்கள் விசுவாசித்தார்கள். உயிர்த்தெழுதலையும் அவர்கள் விசுவாசித்தார்கள். இயேசுவை தங்கள் பக்கம் சேர்த்துக் கொண்டால் அரசியல் ரீதியாக ராஜ்யத்தை ஸ்தாபித்துவிடலாம் என்று எண்ணினார்கள். எனவேதான் ஒரு இரவு வேளையிலே நிக்கோதேமுவை அவர்கள் இயேசுவினிடத்திலே அனுப்பினார்கள் என்றும் நாம் சொல்ல முடியும். பவுலப்போஸ்தலனும் ஒரு பரிசேயன். ஆறாவதாக, பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்தினவன் என்கிறார். திருச்சபையை துன்பப்படுத்திய பொழுது பவுல் தான் தேவனுக்கு சேவை செய்வதாகவே எண்ணினார். தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றியதாகவே சொல்லுகிறார். கிறிஸ்தவர்களை எருசலேமை விட்டு துரத்திய பொழுது மற்ற பரிசேயர்கள் கூட ஓய்வெடுக்க துவங்கிவிட்டார்கள். ஆனால் இந்த பவுலோ அவர்களை உலகத்தை விட்டே விரட்ட தீர்மானித்தவராகத்தான் தமஸ்கு பட்டணத்திற்கும் அவர்கள் பின்னாலே ஓடினார். ஏழாவதாக, நியாயப்பிரமாணத்திற்குரிய நீதியின்படி குற்றம் சாட்டப்படாதவன். நான் குற்றமற்றவன் என்று அவர் சொல்லவில்லை, குற்றம் சாட்டப்படாதவன் என்கிறார். ரோமர் 7:7 அவருடைய சரித்திரம் என்ன சொல்கிறது? பாவம் இன்னதென்று நியாயப்பிரமாணத்தினால் நான் அறிந்தேனே அன்றி மற்றபடி அறியவில்லை. இச்சையாதிருப்பாயாக என்று நியாயப்பிரமாணம் சொல்லாதிருந்தால் இச்சை பாவம் என்று நான் அறியாமல் இருப்பேனே என்று கூறுகிறார். களவு செய்யாதிருப்பாயாக என்ற பிரமாணத்தை மீறினால் அங்கே களவு செய்யும் பொழுது நமது கை ரேகை பதிவாகிறது. அதுபோலவே கொலை செய்யும் பொழுது ஒரு மனித சரீரம் அங்கே அடையாளம் காட்டுகிறது. மற்றொருவருக்கு தெரியாமல் விபச்சார பாவத்திலே ஈடுபட முடியாது. ஆனால் ஒருவர் இச்சிக்கும் பொழுது அது வேறு யாருக்குமே தெரியாது. அப்போஸ்தலனாய் பவுல் அமைதியாக இருந்திருப்பார் என்றால் பாவமற்ற பரிபூரண நிலைமையை அடைந்திருப்பார் என்றுதான் எண்ணுவோம். ஆனால் நான் அப்படிப்பட்டவன் அல்ல என்பதை அவரே வெளியரங்கமாக அறிக்கையிட்டிருக்கிறார். அப்படியென்றால் நியாயப்பிரமாணத்திற்குரிய நீதியின்படி குற்றம் சாட்டப்படாதவன் என்கிறார். அவர் தனது ஒவ்வொரு பாவத்திற்கும் சரியான பலியை தேவனுடைய சமூகத்திற்கு கொண்டு வந்தவராய் இருந்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவை அவர் பகைத்தபடியினாலே அவரை பின்பற்றினவர்களையும் அழிக்க அலைந்து தெரிந்தார். ஆனால் தமஸ்கோவிற்கு செல்லும் பாதையிலே இயேசு பவுலை சந்தித்தபொழுது அவர் முழு கணக்குமே மாற்றம் பெற்றது. லாபமாயிருந்தவை நஷ்டம் என்று கண்டார். எது ஒரு காலத்திலே நஷ்டம் என்று எண்ணினாரோ அதுவே லாபம் என்பதையும் புரிந்து கொண்டார். நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, அருமையான சகோதரியே, நீங்கள் எத்தனையோ ஆண்டுகளாக நீங்களும் ஒரு கிறிஸ்தவன் என்று உங்களை கூறிக்கொண்டிருக்கலாம். சந்ததி சந்ததியாக ஒரே ஆலயத்திற்கு செல்கிறவர்களாக இருக்கலாம். ஆலய கட்டுமானத்திற்காக எவ்வளவோ நீங்கள் பணம் கொடுத்திருக்கலாம். ஆலயத்திலே முக்கியமான பொறுப்புகளிலே அநேக ஆண்டுகள் நீங்கள் இருந்திருக்கலாம். இது எதுவுமே உங்களை ரட்சிக்காது என்பதை நீங்கள் மறந்து போக வேண்டாம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலே நீங்கள் நேசிக்கிறவர்களாக, அவர் உங்கள் பாவத்திற்கான தண்டனையை ஏற்றுக்கொண்டார் என்பதை விசுவாசித்தவர்களாக, அவருடைய கண்களுக்கு எதுவுமே மறைவாயில்லை என்பதை உணர்ந்து உங்கள் பாவங்களை அறிக்கை செய்தவர்களாக, அவர் உங்கள் பாவத்திற்கு பரிகாரமாய் மரித்ததினாலே உங்கள் பாவம் கழுவப்பட்டிருக்கிறது என்பதை விசுவாசிக்கிறவர்களாக நீங்கள் உங்களை அர்ப்பணிக்கும் பொழுதே அவருடைய ரட்சிப்பை நீங்கள் பெற்றுக் கொள்ள முடியும். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, உங்களுடைய வாழ்க்கையிலே தேவனுக்கும் உங்களுக்கும் உள்ள உறவு எப்படிப்பட்ட உறவாயிருக்கிறது? நீங்கள் இன்று அவருடைய பிள்ளைகள் என்ற நிச்சயமுள்ளவர்களாய் இருக்கிறீர்களா? ஆம் என்று சொல்வீர்கள் என்றால் உங்களோடு சேர்ந்து நானும் ஆண்டவரை துதிக்கிறேன், ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். நான் கிறிஸ்தவன், ஆனால் நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேனா இல்லையா என்பதை குறித்து எனக்கு நிச்சயமில்லாதவனாய் நான் இருக்கிறேன் என்று கூறுவீர்கள் என்றால் கர்த்தருடைய பாதத்திலே தனித்து சென்று ஆண்டவரே என்னோடு பேசும் என்று கேளுங்கள். ஜபத்தோடு வேத வசனங்களை படியுங்கள். ஆவியானவர் உங்கள் உள்ளத்திலே கூறும் காரியங்களுக்கு பூரணமாய் கீழ்ப்படியுங்கள். ஜெபிப்போமா. எங்களை அதிகமாய் நேசிக்கிறங்கள் அன்பின் ஆண்டவரே, இன்றைக்கும் நீர் எங்களுக்கு நினைவுபடுத்தின உம்முடைய சத்தியங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்போஸ்தலனாய பவுல் உலக பிரகாரமாய் உயர்வான ஒரு நிலைமையிலே காணப்பட்டாலும் அது எல்லாமே நஷ்டமானது குப்பையானது என்பதை உணர்ந்து கொண்டது போல இன்றும் தங்கள் வாழ்க்கையிலே அழிந்து போகிற காரியங்களை முக்கியப்படுத்தி வாழும் ஒவ்வொருவரும் உணர்ந்து கொள்ள கிருபை தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அநித்தியமான காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நித்தியமான காரியங்களை இழந்து போய்விடாதபடி எங்கள் ஒவ்வொருவரையும் காத்துக்கொள்ளும். தொடர்ந்து எங்களோடு பேசும், தொடர்ந்து எங்களை வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.
அன்பர்களே, நீங்கள் கேட்டு வரும் வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சியின் கடந்த மாத செய்தி தொகுப்பு சிடி வடிவில் தயாராக உள்ளது. நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, TWR, தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27. மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585460460. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. நீதிமான் என்றும் அசைக்கப்படுவதில்லை. நீதிமொழிகள் 10:30. நீதிமான் என்றும் அசைக்கப்படுவதில்லை. நீதிமொழிகள் 10:30.